ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அமிர்த பிந்து உபனிஷதம். இப்போ கடந்த சில வகுப்புகளில் இந்த அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய 4 ஸ்லோகங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். அந்த 4 ஸ்லோகங்களை பார்த்து முடித்துவிட்டு கௌடபாதருடைய விளக்க உரையும் பார்த்தோம். மாண்டோக்கிய உபநிஷத்தினுடைய விளக்க உரையை எடுத்து மனோ நிரோத விசாரம் அப்படிங்கிற முறையில் அவர் சொன்ன ஒரு முக்கிய பகுதிகளையும் பார்த்தோம். பொதுவாக இந்த அமிர்த பிந்து உபநிஷத்து வந்து மனதை பற்றி தான் பேசுது, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கு ஸ்லோகம் 5 தொடங்கலாம். தாவதேவ நிரோதவ்யம் யாவத் ஹிருதிகதம் சயம் ஏதத் ஞானம் ச தியானம் சசேஷோ ந்யாயஸ்ய விஸ்தரஹ. யாவத் ஹிருதிகதம் சயம், அதாவது எதுவரை மனம் இதயத்தில் அமைதியாக இருக்கிறதோ, தாவதேவ நிரோதவ்யம், அதுவரை மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நிரோதம் அப்படின்னா தடுத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே சொல்லப்படுது. அப்போ நம்ம மனம் வந்து தவறான விஷயங்களில், இந்த சங்கல்பங்களில், வெளி விருத்திகளில் போகாமல் தடுக்கணும். அப்போ அந்த மாதிரி பக்குவப்படுத்தணும் மனதை, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பக்குவப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மனம் அந்த ஹிருதயத்தில் ஒடுங்கும். ஹிருதயம்ங்கிறது இங்கே ஆன்மா அறிவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் சொல்லப்படுது. ஏதத் ஞானம் தியானம் ச, இதுவே அறிவு இதுவே தியானம். அப்போ இங்கே என்ன சொல்ல வராரு இவர், இந்த மந்திரத்தில் இந்த ரிஷி, இதுதான் அறிவு. அந்த ஹிருதயத்தில் வந்து மனம் ஒடுங்குனா அதுதான் அந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலைப்பாடு. அந்த ஒடுங்கிய நிலைக்கு பேர் தான் தியானம் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. சேஷகா நியாய ச விஸ்தரகா, மற்ற அனைத்தும், இதை தவிர மற்ற அனைத்தும் வெறும் தர்க்கம், வார்த்தை ஜாலங்களின் விளையாட்டு என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த 5வது மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த ஹிருதயத்தில் மனம் ஒடுங்குகின்ற நிலைப்பாடு தான் இங்கே உண்மையான தியானம், தூய அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலை. அதை தவிர வேற எதை செய்து கொண்டிருந்தாலும், அல்லது வேற எதை பற்றி நம்ம பேசி கொண்டிருந்தாலும், அதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான், தர்க்கங்கள் தான் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்போ மனம் தனது இருப்பிடமான ஹிருதயத்திலே அமைதியாக இருக்கும் வரை தான் மனதை கட்டுப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், பக்குவப்படுத்துதல் ஆகியவற்றை பயிற்சி செய்ய வேண்டும். இதுவே தியானத்தின் பலனான ஞானத்தையும் முக்தியை அடையவும் ஏற்ற மனநிலையாகும். மற்றவைகள் எல்லாம் மிகவும் தர்க்க ரீதியான மற்றும் வாய்மொழியான விளக்கங்கள் மட்டுமே. அப்போ மனதின் இந்த நிலைதான் ஆத்ம தியானம் செய்வதற்கேற்ற நிலையாகும். கவனச்சிதறல்கள் இல்லாமல் மனம் ஒருமுகத்தோடு இந்த தியானத்தை செய்ய முடியும். அதனால் அடைந்த பிரம்ம ஞானத்தில் நிலை பெறும் நிலையை அடைந்திடுவோம். இப்போ இந்த மனநிலையை அடையாமல் தொடர்ந்து சாஸ்திரங்களை படிக்கின்றவர்கள் நல்ல சாஸ்திர ஞானத்தை, புலமையை பெறலாம். ஆனால் அவர்கள் அடைய நினைக்கும் இறுதி லட்சியமான மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பாண்டித்யத்தை கொண்டு போயிடும். இப்போ நம்ம இந்த வேதாந்த விஷயங்களை, சாஸ்திர ஞானங்களை நம்ம வந்து உள்வாங்கிறதுனால, அந்த புரிதல்னால நம்ம வந்து நம்ம என்ன புரிந்து கொண்டோமோ அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம போயிடணும். போய் அதில் நம்ம முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து அந்த பயிற்சியில் நம்ம நிற்க பழகணும். அதாவது ஹிருதயத்தில் அந்த மனதை இருத்தி அந்த ஏகாக்கிர அறிவிலே நிலை பெற்று நின்று பழக வேண்டும். அதை தவிர வேறு விருத்திகளில் நம்ம ஈடுபட்டு கொண்டு, உலக விவகாரங்களில் சிக்கிக்கொண்டு, அப்புறம் இது மாதிரி சாஸ்திர நூல்களை அடிக்கடி படித்து கொண்டு இதையே ஒரு தொழிலாக வைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு பாண்டித்யம் வேணால் வரலாம், இது மாதிரி பாடத்திட்டங்களை எல்லாம் படித்து ஒரு புலமை வரலாம், ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? நாம் அடைய வேண்டிய அந்த மோட்சத்தை அடைய முடியாது. அதனால் புத்திசாலி மனிதன் படிக்க வேண்டிய ஞான நூல்களின் தெளிவில் தேவையற்ற பல நூல்களை படிக்காமல் மிதமான அளவு கற்றலின் மூலம் திருப்தி அடைய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் வந்து இந்த புறவிருத்திக்குள்ளே அதிக நாட்டம் இல்லாமல் இருப்போம். இல்லைனா எதையாவது மாற்றி மாற்றி கற்றுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இப்படியே டைம் பாஸ் போயிட்டுருக்கோம், மனசு வந்து விருத்திகளை தான் இருக்கும், ஒடுங்காது. மனம் வந்து எப்படின்னா இதை கொஞ்ச நேரம் பார்க்கும், அந்த சப்ஜெக்டை கொஞ்ச நேரம் பார்க்கும், அப்புறம் யூடியூப்பும் வேறு போட்டுக்குதா. இப்போலாம் டெக்னாலஜி வேறு டெவலப் ஆகிடுச்சு, யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு நிறைய சோசியல் மீடியா கையில் வந்ததுனால இப்போ இதில் கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் நேரம்ட்டு அப்படியே மனம் வந்து புறத்தில் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டுருக்கு இல்லையா. இது வந்து என்ன ஆகும், மனதை வந்து மேலும் மேலும் புறவிருத்திகளில் கொண்டு போய் நம்மளை வந்து கீழ்நிலைக்கு இறக்கிடும். அப்போ இந்த மாதிரி மனசு வந்து விருத்திகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து விடுபட முடியாது, மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறத இங்கே சுட்டி காட்டுது இந்த மந்திரம். மனதின் கட்டுப்பாடு மற்றும் அதன் செயல்முறை பற்றிய அறிவை தவிர வேறு எந்த விஷயத்திலும் உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. மேலும் தொண்டு, வழிபாடு, துறவு, சந்நியாசம், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லுதல், வேதம் கற்றல், இவை அனைத்தும் மன அமைதி இல்லாத மனிதனுக்கு பயனற்றவைகள். அப்போ அதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளணும். ஏன்னா மன அமைதி இல்லாமல் புறத்தில் வேற எந்த காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அது பயனற்ற காரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்போ மன அமைதி வந்துட்டா இது மாதிரி புற விஷயங்களுக்குள்ளெல்லாம் நாட்டம் தானாகவே குறைந்துடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியே போய் அதை இதை புனித தலங்களை தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் மனோவிருத்தி தான். மனசு வந்து இங்கே போய் சுற்றி பார்க்கணும், அங்கே போய் சுற்றி பார்க்கணும் ஆசைப்படுது. அந்த ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யுது. அப்போ இந்த உடலும் அதற்குண்டான மாதிரி அங்கங்கே போய் சின்னப்படுது, கஷ்டப்படுது, உளைச்சலுக்கு உட்படுது. அப்போ எல்லா வகையிலையும் நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ உண்மையான ஞானி, ஆன்ம ஞானத்தை அடைந்த ஞானி எங்கும் போக வேண்டியதில்லை. அவன் இருக்கிற இடம் தான் அங்கே சொர்க்க லோகம், அதுதான் பிரம்ம லோகம். வேற எங்கேயும் வெளியே போய் அடையிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம மகான்களெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்களேன், பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா இருக்கிற இடம் விட்டு ஜாஸ்தி வெளியே போகவே மாட்டாங்க. அதாவது அவங்கவுங்க இடத்துல அவங்க அமைதியாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த பரிவராஜகர்களாக வெளியே சுற்றிக்கிட்டே இந்த தேசாந்திரம் போய்கிட்டு இருக்கிற சன்னியாசிகள் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா அந்த ஒரே இடத்துல இருந்து அதில் நமக்கு பற்று வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பயணம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ ரமண மகரிஷி மற்ற ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் எங்கே போய் ஊர் சுற்றிருக்காங்க, எங்கேயும் போகவே கிடையாது, இருந்த இடத்த விட்டு எங்கேயும் போனது கிடையாது. போய் என்ன பண்ண போகிறோம், புறத்தில் போய் நாட்டம் தான் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்க வேண்டியவங்க தான் உண்மையான ஞானத்தை அடைவதற்கான சரியானவர்கள் என்பதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த வெளி விஷயங்களில் போகக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மன அமைதி இல்லாத மனிதனுக்கு வந்து பயனற்றவைகள் என்பதாகவும் பார்க்கப்படுது. அப்போ எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் மனக்கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் தனது எல்லா குறிக்கோள்களையும் இங்கேயும், அதாவது இந்த பிறவியிலும் மறுமையிலும், இந்த பிறவியில் அவங்க ஒருவாறு மனதை ஒழுங்குபடுத்தி ஒரு ஏகாக்கிர நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு ஏதாவது தவிர்க்க முடியாத நிலையில் இந்த உடலை விட்டுட்டாங்கன்னா கூட அதனுடைய பலன் மறுபிறவிலையும் தொடரும். விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுதான் நம்ம வந்து பாடமெல்லாம் இந்த மாதிரி பாடம் இந்த ஞானமெல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த மனதனுடைய உயர் பரிமாணம் வந்து கீழ்நிலைக்கு இறங்காது. அப்போ அந்த நிலையில் அப்படியே அடுத்த பிறவிக்கு வந்து உயர்நிலைக்கு உடனே வந்துடும். அப்போ அதனால தான் நம்ம வந்து இப்போ சின்ன வயசுலேயே ஒவ்வொருத்தர் நல்ல புரிதலோடு இருக்கிறாங்க அப்படின்னா முற்பிறவி செய்த அந்த சாதனைகளுடைய பலன் என்பதாக பார்க்கப்படுது. அப்போ அது மறுமையிலும் அடைய முடியும். அது இல்லாமல் மனிதனின் இறுதி லட்சியமாக மோட்சத்தை அடையவே முடியாது என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ அந்த மனதனுடைய ஏகாக்கிர நிலை, மனதை ஒருநிலைப்படுத்துவது, மனதை லயமாக்குவது போன்ற விஷயங்களில் நம்ம ரொம்ப தீவிரமாக ஈடுபட வேண்டும். அதற்கான சரியான பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். சும்மா நம்ம இதுதான் மனதை நெறிப்படுத்துவதற்கான அல்லது லயமாக்குவதற்கான அல்லது ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சி என்று ஒன்று செய்து கொண்டிருக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ என்ன பயிற்சிகள் வேணால் அவங்கவுங்க செய்து கொண்டிருக்கலாம். அதனால் அடைந்த பலன் என்ன, அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து இங்கே புரிதல் தானே முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது அஜ்ஞானத்தை நீக்கி அறியாமையை நீக்கி அந்த அறிவாகத்தான் நீ இருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுவதாகத்தான் இந்த பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் வந்து இப்போ இதற்கு முன்னாடி பல்வேறு வழிமுறைகளை கையாண்டிருப்போம், மன அமைதிக்கான வழிமுறைகளை கையாண்டிருப்போம். அந்த வழிமுறைகள் நமக்கு மன அமைதியை கொடுத்ததா, மன நிறைவை கொடுத்ததா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சுய விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துருக்குதாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். இல்லை இன்னும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டு தான் இருக்குது, எதையோ தேடிக்கிட்டு தான் இருக்குது, அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அந்த பயிற்சி உங்களுக்கு பலனற்றதுங்கிறதையும் நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பயனற்ற ஒரு விஷயத்தில் காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்து காலங்கள் தான் விரயமாகுமே தவிர நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அதுதான் பாதை மாறி போகிறதுன்னு சொல்கிறது. அதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டியதற்கு பல பாதைகள் இருக்கலாம், ஆனால் சரியான பாதையில் நம்ம போனோம்னா அந்த இலக்கை வந்து எளிதாக அடைந்து விடலாம். சுற்றுப்பாதையில் போனோம் அப்படின்னா அடைய முடியும், காலதாமதமாகும், பிறவிகள் கூட அதிகமாகலாம். இந்த பிறவிலேயே முடிச்சிருவோன்னு சொல்ல முடியாது இல்லையா, பல பிறவிகள் ஓட வேண்டியதாக வந்துடும். அதை புரிந்து கொண்டு நம்ம பயணம் பண்ணணுங்கிறதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ எனவே இந்த முந்தைய ஸ்லோகத்தில் இதனுடைய அறிவுரையை வந்து சுருக்கமாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா கூட, இந்த மனதை வந்து உள்நோக்கி திருப்புவதற்கும் தன்னால் முடிந்தவரை தன் கவனத்தை தன் மீது செலுத்துவதற்குமான சாதனம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது? நம்ம கடந்த சூத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன புரிந்து கொண்டோம்? அந்த மனதனுடைய அஜ்ஞானத்தை நீக்குவதற்கான வழிமுறைகள் என்ன தேவைப்படுதுன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை அடையும் போது தான் இந்த மனதனுடைய பந்தமும் மோட்சத்துக்கு உண்டான அந்த இருமைகள் நமக்கு புரிய வருது. இல்லைன்னா மனம் பந்தத்தில் இருக்கா மோட்சத்தில் இருக்கான தெரியாமையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது மாதிரி பாடத்திட்டங்களை படிக்கும் போது இப்போ நம்ம மனம் வந்து ஆசையினால் சூழப்பட்டிருக்கின்றதா, ஆசையற்று இருக்கிறதா, அறியாமையில் இருக்கிறதா, எதையெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுய விசாரம் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறது. அதுதான் சாதனைகளாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி நடைமுறையில் நம்ம முயற்சி செய்யும் போது உடனடியாக வெற்றி பெற்றுவிட முடியாது, அதற்கு சில காலங்கள் எடுத்துக்கும். ஆனால் அந்த காலங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்முடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பாதையில் நம்ம பயணிக்கும் போது நம்முடைய அறிவாற்றல் உயர்ந்திருப்பதையும், சரியான பாதையில் நம்ம செயல்படுகின்றோம் பயணிக்கிறோங்கிறத புரிதலும், ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு சரியான படியில் போகிறதையும் நம்ம காட்டி கொடுக்கும். அந்த மனதினுடைய மேம்பட்ட நிலையானது, அந்த உயர் பரிமாண நிலையானது நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறத நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். அப்போ நம்ம தவறான விஷயங்களுக்குள்ளே போக மாட்டோம், அனாவசியமான விஷயங்களில் மூக்க நுழைக்க மாட்டோம், மனச்சோர்வு, தேவையற்ற விவகாரங்கள், விதண்டாவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்துடுவோம், பேச்சை குறைச்சிக்குவோம், அமைதியாக இருப்போம், எப்பவுமே அமைதிக்கு வந்துடுவோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்தே நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாகவும் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடும் போது மனதை வெளிப்புறமாக ஓட விடாமல் கட்டுப்படுத்துகின்ற சுய ஒழுக்கத்தை பேணுவதும் இங்கு அவசியமாக கருதப்படுகிறது. அந்த எண்ணங்களுடைய தொல்லை, அந்த வெளிப்புறத்தில் போகக்கூடிய எண்ணங்களுடைய தொல்லை குறைய குறைய படிப்படியாக ஆத்மாவில் கவனம் செலுத்தும் காலம் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. இறுதியில் மனம் இதய மையத்தில் நிலை பெறுகின்ற நேரம் வந்துவிடுகின்றது. இதைத்தான் நாம் அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹிருதய குகைக்குள்ள நம்ம திரும்பணும். புறத்துல இருக்கக்கூடிய புற விஷயங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆன்ம அறிவை, அந்த சுயம்பிரகாச ஒளியை வந்து அனுபவமாக்க முடியாது. அப்போ நம்ம சுயம்பிரகாச அந்த அறிவு ஒளியை நம்ம அனுபவமாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் வந்து பகிர்முகமாக, அதாவது வெளிப்புறமாக போவதிலிருந்து உள்ள அந்தர்முகமாக திரும்பி, உள்புறமாக திரும்பி அந்த ஹிருதய குகையை கவனிக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி நம்ம கவனிக்கிறதுக்குண்டான பெரும்பாலான பயிற்சி முறைகளெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்துட்டோம். இந்த பாடத்திட்டங்கள்லேயே நிறைய ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பாடத்திட்டங்களுக்கும் எது உங்களுக்கு பிடிக்குதோ, எது உங்களுக்கு ஷூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோம். அதில் வந்து இந்த ஓம்கார ஜபத்தை சொல்லி கொடுத்தோம், அப்புறம் வந்து சாட்சியா எண்ணங்களை கவனிக்கிறது சொல்லி கொடுத்தோம். அப்படி நிறைய பயிற்சி முறைகளில் வந்து எளிமையாக உங்களால் தேவையற்ற இந்த உடற்பயிற்சிகளை சொல்லாமல் மனோ பயிற்சிகளை தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். நம்மளோட பாடத்திட்டங்கள் எல்லாமே மனோ பயிற்சிகளை அடிப்படையாக கொண்டது, உடற்பயிற்சிகளை அடிப்படையாக கொண்டது கிடையாது. அப்ப அந்த மாதிரி மனோபயிற்சிகளை அடிப்படையா பார்க்கும்போது இந்த ஹிருதய குகைக்குள்ள நம்ம திரும்பி நம்முடைய சுயத்தை சொரூபத்தை பார்க்க வேண்டும் என்றால் எண்ணங்களுடைய விகல்பம் இல்லாமல் இருக்கணும், நிர்விகல்ப நிலையில மனம் இருக்க வேண்டும். அப்ப இந்த புற விஷயங்களுக்குள்ள நாட்டம் போவதை குறைக்க வேண்டும். அப்படி பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும், அந்த ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய அந்த அறிவை, அந்த ஆன்மாவை, சுயம் பிரகாச ஒளியை மனம் பிடித்து கொள்ளும். அப்படி பிடித்து கொண்டா அந்த ஆனந்தம், அமைதி, அந்த சாந்தம் அதெல்லாம் நமக்குள்ள தானாவே வந்துவிடும். அந்த பேரானந்த நிலையை நம்ம அனுபவமாக்க முடியும். அந்த மாதிரி அந்த நிலையில் எல்லா எண்ணங்களும் மறைந்து ஒருவன் தன்னில் இடையூறின்றி நிலைத்திருக்கக்கூடிய தருணம் தான் அது. இந்த கட்டத்தில் தான் முயற்சி முழுமையாக பலனளிக்கும். இந்த கட்டத்திலே ஆத்மாவில் நிலைத்திருப்பது தடையற்றது. எனவே மனதை கட்டுப்படுத்த முயற்சி தேவையில்லை. முழு செயல்முறையும் சிரமமின்றி மாறும். இலக்கு நெருங்கி வருவதை இது உணர்த்துகிறது. மனம் தன்னை மகிழ்விப்பதற்கு ஒரு சிறந்த வழியை கண்டுபிடித்து விட்டது. அப்ப இதுதான் இங்க உண்மையான நிலை. மனம் வந்து வெளிவருத்திகளில் போகாம உள்ள திரும்பி பார்க்கறதுக்கு உண்டான முக்கிய பாதையாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, நம்மை நாம் சுயமிச்சாரம் பண்ணி நம்ம மனதனுடைய எண்ணங்களுடைய எழுச்சியை கவனிக்கிறோம், சாட்சியா அந்த எண்ணத்தை பார்க்கிறோம். பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து வேணுமா வேண்டாமாங்கிற தீர்மானம் அப்பயே வந்துடும். நம்ம கவனிக்கிறோன்னு தெரிந்தாலே மனம் வந்து அடங்கும். நான் இதுக்கு தான் ஏற்கனவே உதாரணமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு வகுப்பறையில் மாணவர்கள்லாம் லவோ லவன் கத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வகுப்பறைக்குள்ள ஒரு ஆசிரியர் நுழைந்த உடனே அந்த வகுப்பறை அப்படியே அமைதியாயிடும். ஏன்னா ஆசிரியர் வந்துட்டாருங்கிற பயத்தில் மாணவர்கள் பூரா அடங்கிடுவாங்க, ஒருத்தரும் சத்தம் போட மாட்டான், பேச்சு மூச்சே இருக்காது. அப்போ அது மாதிரி இங்கே அறிவு கவனிக்குதுன்னு தெரிஞ்சா எண்ணங்கள் அப்படியே எழுவது குறைந்து விடும். அப்போ நம்ம மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நம்ம அறிவால் கவனிக்கிறோம் அப்படின்னா அப்படியே அந்த எண்ணம் வெளிவருது நின்றுடும், தேவையில்லாத புறவிருத்திகள் கட்டாயிடும், அனாவசியமான அந்த எண்ணங்கள் வெளிவருவதே நின்று போகும்போது செயலும் குறைந்து விடும். ஏன்னா எண்ணம் வெளிப்பட தான் செயல் வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு திடீர்னு ஏதாவது ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்குது இல்லையா உள்ளிருந்து. அந்த எண்ணங்களுடைய எழுச்சி தான் நம்மளை வந்து செயல்பாட்டுக்கு தூண்டும். ஏன்னா நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இல்லையா, இப்போ சும்மா படுத்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து பார்ப்போம், மொபைல் ஃபோன் பார்க்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு சவுண்டு வந்த உடனே போய் பார்க்குற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி உண்டாகுதுன்னா அந்த விருத்திக்குள்ளே மனம் எதையோ நாடுது, தேடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது வருமா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்ட்டு தேடிக்கிட்டே இருக்கு. அப்போ இது மாதிரி விஷயங்கள் சுகங்கள் கிடைச்சிட்டா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மூழ்கிடுது. அப்புறம் உள்ளே போய் அதை எதை நோண்ட ஆரம்பிச்சதுன்னா டைம் போகிறதே தெரியறதில்ல, அவ்வளோ நேரம் போயிடுது. அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா ஓ இவ்வளோ நேரம் இதை டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் நமக்கே தெரிய வரும். இது மாதிரி நம்முடைய அஜ்ஞான விஷயங்களை பூரா நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதிலெல்லாம் நம்ம போய் அடிமையாகாமல் அதுலேருந்து நம்ம நம்மளை விடுவித்து கொண்டு கூடுமான வரை நம்ம அமைதியாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா அந்த ஆத்ம தரிசனம் நமக்கு உண்டாகும். அதாவது நம்முடைய சுயத்தை நாமளே தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அப்போ ஏற்கனவே மன அமைதியை அடைந்தவர்கள் இந்த செயல்முறையை அதிகமாக வாய்மொழியாக மற்றவர்களிடம் பேசுவதில் கவனமாக இருக்குமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். இந்த செயல்முறையை பற்றி அதிக விவாதம் செய்வதன் மூலம் ஒருவர் எளிதில் தான் செல்கின்ற பாதையில் முன்னேற முடியாமல் சிக்கிக் கொள்ளலாம். அப்போ ஏன்னா இது மாதிரி ஒரு நல்ல அமைதி நிலை, ஒரு ஆனந்த நிலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அந்த மார்க்கத்தில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத மற்றவர்கள்கிட்ட போய் சொல்லும்போது அது ஆர்குமெண்ட்டில் தான் முடியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாதை தான் சரிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தில் மற்றவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களை வந்து அவர்கள் போக்கில் நம்ம விட்டுருணுமே தவிர அவர்களுக்கு போய் நம்ம உபதேசமெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது கேட்குற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிரவருத்திக்குள்ள விவகாரங்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசை நீங்கள் வந்து நிவர்த்திக்குள்ளே வாங்க, அந்த எண்ணங்கள்கிட்ட நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா வரமாட்டார்கள். அப்படி வர சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துவது நமக்கும் சேர்ந்து மன உளைச்சலை உண்டாக்கும். அதுவே நாம் முன்னேறுவதற்கு தடையாகவும் அமைந்து விடும். அதனால் இதை வந்து நம்ம வாலண்டரியாக போய் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை நாடி வருகின்றவர்களுக்கு மட்டும் நம்ம சொன்னால் போதும், மற்றபடி நம்ம போய் இதை வெளியே ப்ராபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயமும் அல்ல இது. இது தன்னை அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே ஒரே விஷயம் அந்த தூய அறிவு மட்டும்தான் பிரகாசிக்குதுங்கும் போது இந்த உலகம் வந்து நமக்கு எப்படி தோணும்னா ஒரு திரைப்படம் மாதிரி தோன்ற ஆரம்பிச்சிடும். அந்த நிலைக்கு போகும்போது இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி எடுக்கப்பட்ட படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் சீனெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது, அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு வரலாம், அதுதான் நமக்கு தகுதி. அப்ப அந்த மாதிரி இங்க வந்து நம்ம இந்த புரிதலுக்குள்ள முழுமையா வந்துட்டா இந்த உலகத்துல நீங்க எதை போய் மாத்த முடியும், எதையும் மாத்த முடியாது. அமைதியா அது அது நடந்துட்டு இருக்கிற காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பாட்டு அமைதியா இருக்கலாமே தவிர, நான் அவனை மாத்த போறேன், இவனை மாத்த போறேன், இவனுக்கு அட்வைஸ் பண்ண போறேன் அப்படின்னு மனசு துடிச்சதுன்னா அதுதான் இந்த மனதனுடைய அஜ்ஞானம், அறியாமை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாலண்டரியா போய் நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸுக்கு வந்து வேல்யூ கிடையாது, அதை மதிக்க மாட்டார்கள். அப்ப அதனால அதை நம்ம போய் செய்யக்கூடாது. நமக்கு என்ன பிடித்திருக்கோ அந்த பாதையில நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கணும். புரிதல் வந்து விட்டா நம்ம அமைதியாயிடணும். மற்றபடி நம்ம தேடி வருகின்றவர்கள், நீங்க என்ன இந்த மாதிரி இருக்கீங்களா, அமைதியா இருக்கீங்களா, ஆனந்தமா இருக்கிறீங்களே, அது எப்படிங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இதுதான் பாப்பாத நான் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஆனந்தமா இருக்கிறேன், நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கலாம். இது வந்து ஒரே காரணம் ஞான விழிப்பு தான், வேற ஒண்ணு கிடையாது. மனதனுடைய அஜ்ஞானம் நீங்கன்னா அந்த சுயம் பிரகாச அறிவா நீ இருக்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கேட்டா, கேட்காம சொல்லக்கூடாது. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப மனக்கட்டுப்பாட்டின் மூலம் உயர்ந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும். மனதை முழுமையாக அந்த ஹிருதயத்திலே நிலைநிறுத்தி பழகும் போது உன்னதமான லட்சியம் அடையப்படுகின்றது என்பதாக இந்த சூத்திரம், ஐந்தாவது சூத்திரம், ஐந்தாவது ஸ்லோகம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். நைவ சிந்தியம் நாசா சிந்தியம் நசிந்தியம் சிந்தியமேவ தத் பக்ஷபாத விநிர்முக்தம் பிரம்ம சம்பத்யதே ததா. அசிந்தியம்னா சாதகமாக நினைக்கக்கூடாதது அல்லது வெறுப்புடன் தவிர்க்கப்படக்கூடாது. இப்ப இங்க சிந்தியம் அப்படிங்கிற வார்த்தையே நாலு இடத்துல வருது. நைவ சிந்தியம் ந சாசிந்தியம் ந சிந்தியம் சிந்தியமேவ தத் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த சிந்தியம் அப்படிங்கிற முதல் சிந்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா சாதகமான விஷயங்களை சிந்தித்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த முதல் சிந்தியம் சொல்ல வருது, சாதகமான விஷயங்களை சிந்தித்தல். இரண்டாவது சிந்தியம் வந்து சாதகமற்ற விஷயங்களை சிந்தித்தல். மூன்றாவது சிந்தியம் ஒரு பொருளாக சிந்திப்பது. நான்காவது சிந்தியம் ஒரு பொருளாக நினைக்காமல் இருப்பது, அதாவது தன்னை பற்றிய தூய சிந்தனையை உருவாக்குவது. இந்த மாதிரி இந்த சிந்தியம் அப்படிங்கிற வார்த்தை ஒரே வார்த்தை சமஸ்கிருதத்தில் நான்கு பொருளை கொடுப்பதாக இடம் மாறி வரும்போது அமைந்து விடுகிறது. இதுதான் இந்த சமஸ்கிருதத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஒரே வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போய் ஹேண்டில் பண்ணணும். இப்போ தனு அப்படின்னா உடல்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில், அதே தனுன்னா வில்லுன்னு சொல்லுவோம். அப்போ வில்லுன்னாலும் தனு தானே வருது, தனுன்னா உடம்புன்னு சொல்றாங்களே அப்படின்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் மாறுவதனால இங்க இந்த சிந்தியம் வந்து நிறைய இடத்துல மாறுபட்டு வித்தியாசம் கொடுக்குது. அப்ப என்ன இங்க சொல்ல வராங்க அப்படின்னா, சாதகமாக நினைக்க கூடாது அல்லது வெறுப்புடன் தவிர்க்க கூடாது, அப்புறம் ஒரு பொருளாக நினைக்காமல் யதார்த்தமாக சிந்திக்க வேண்டும், எந்தவித பாரபட்சமும் இல்லாத இத்தகைய சிந்தனை ஒருவர் சரியான நேரத்திலே பிரம்மத்தை அடைய வழி நடத்துகிறது. பிரம்ம சம்பத்தியதே ததா, ஒருவரை சரியான நேரத்தில் பிரம்மத்தை அடைய வழி நடத்துகின்றது. அப்ப அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஆறாவது ஸ்லோகம், சுகம் தரும் என்று நினைத்து விரும்புகின்ற பொருள்களை சாதகமாக நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு அந்த பொருள் மூலமா ஒரு சுகத்தை கிடைக்குதுங்கன்னா அதுக்கு நமக்கு சாதகமா இருக்குன்னு அதை நம்ம தீர்மானம் பண்ணிடக்கூடாது. அதே போல துயரத்தை தரும் என்று நினைத்து பிடிக்காத பொருட்களையும் வெறுப்புடன் தவிர்க்கப்படக்கூடாது. அப்ப இந்த இடம் என்ன இங்க புரிந்து கொள்ளணும், ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதை சாதகமா எடுத்துக்கிறதும், ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அதை வெறுப்பா அதை வேண்டான்னு ஒதுக்குறதும் இங்க கூடாது அப்படின்னு சொல்ல வரும்போதே, இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், இங்க விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க எடுத்து சொல்லப்படுது. அதாவது இது எனக்கு வேணும்னு அதை பிடிக்க வேண்டாம், அது எனக்கு வேண்டாம்னு விட வேண்டாம், சமநிலையில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறத இருமைக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு வந்து சமநிலை தான் ரொம்ப முக்கியமே தவிர, விருப்பு வெறுப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுதான் மனதுக்கு மிகப்பெரிய உளைச்சலை உண்டு பண்ணும். அந்த மனம் வந்து எப்போ அமைதி அடையும் அப்படின்னா சமநிலையில் வரும்போது தான் அந்த சாந்த நிலைக்கு வரும். உன்னை பிடிச்சிடுச்சுனாலும் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம், உன்னை வெறுத்துடுச்சுனாலும் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த விருப்பு வெறுப்புகள் உள்ள மனம் வந்து அந்த அமைதித்தன்மைக்கு வரவே வராது. அதை தான் இங்கே மகான்கள் சுட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒன்றை ஒரு பொருளாக கருதாமல் உண்மை தத்துவமாக நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் எந்தவித பாரபட்சமும் இல்லாத இத்தகைய சிந்தனை ஒருவரை சரியான நேரத்தில் பிரம்மத்தை அடைய வழி நடத்துகின்றது என்பதாகவும் இந்த சூத்திரம் சுட்டிக்காட்டுகிறது, இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இந்த மாதிரி விருப்பு வெறுப்பற்ற இருமைகள் அற்ற நிலையிலே ஒரு நடுநிலையாளனாக நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு அந்த பிரம்மத்தை அடைவதற்கான சரியான பாதை திறக்கப்படுகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த விருப்பு வெறுப்பு நமக்கு வருதுன்னா, நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அதுல ரொம்ப ஆர்வம் வந்துடும், இதுதான் சிறப்புங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அதே தான் பிடிச்சிக்குவோம், அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுவோம். அப்புறம் நான் போற பாதை தான் சரி, அவன் போற பாதை சரி இல்லைன்ட்டு அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போவோம். இதெல்லாம் மனதனுடைய அஜ்ஞானம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு எதுவுமே இங்கே அவசியம் இல்லை. அவரவர்கள் வழியில் அவரவர்கள் வாழட்டும், நம்ம மற்றவர்களை அவர்களுடைய சுதந்திரத்தில் கை வைக்காம விட்டுருணும். நாம என்ன பாதையில பயணிக்கிறோம், நாம தெளிவா இருக்கிறோமா, நமக்கு தெரிஞ்சுட்டா அதை நம்ம சரியா எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதானே தவிர, நாம சரியானபடி போகும்போது நம்முடைய பாதை சரியாக இருந்தா நம்ம அந்த இலக்கை அடைந்ததுனால அடைந்த பேரானந்த நிலையும் அந்த அமைதி நிலையும் நம்மை காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்கும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம உள்ள அந்த அறிவு பிரகாசிக்கும் போது, ஆனந்த நிலை உண்டாகும் பொழுது, நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய தேஜஸும் நம்முடைய அந்த அன்பும் அரவணைப்பும் அந்த அமைதி தன்மையும் பார்க்குறவங்களுக்கு இவர் ஏதோ நல்ல நிலையில போயிட்டு இருக்காரு, அப்போ இவர் சரியான ஆளாக இருக்கிறாரு, இவர் ஏதோ கரெக்டாக போயிட்டு இருக்கிறதா தெரியுது, இவரை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வருவாங்க. அப்படி வர்றவங்க கிட்ட நம்ம இந்த பாதையை காட்டி கொடுத்தா போதும். மற்றபடி நம்ம போய் வாலண்டியராக கொடுத்தோம்னா அது பயன் எடுக்காது, பயன் கொடுக்காது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு மெயினான பாதை, இது அந்த பாதையில் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேடி வர்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். அப்ப அந்த மாதிரி இங்க மனதை கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த நேரத்திலும் அது எண்ணங்களின் தொகுதியாக காணப்படுவது நமக்கு தெரிகின்றது. மனதை தூண்டும் வழக்கமான சிந்தனை முறைகளிலே நாம் கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். வழக்கமான சிந்தனையில் விருப்பு வெறுப்புகள் தனக்கு சாதகமான அல்லது பாதகமான விஷயங்களால் மனம் பாதிக்கப்படாமல் இருக்க முடியவே முடியாது. அப்ப அதனால் இந்த வழக்கமான சிந்தனைகளாலோ அல்லது தனக்கு சாதகமான பாதகமான விஷயங்களிலோ ஈடுபடாமல் நாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. தவிர்ப்பது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து நம்ம நடுநிலையா பார்க்குமே தவிர அதுல வந்து விருப்பு வெறுப்பு காட்டாம அதை பார்த்தீங்கன்னா அதை வந்து வேணும் வேண்டாங்கிற அந்த இது இல்லாமல் அது எப்படி நடக்குதோ அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு விஷயம் நம்ம எதிர்பாராம நடந்துருச்சு, சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான், லவ் ஓவன் கத்துவான், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நாம வந்து இந்த மனநிலைக்கு வந்துட்டா, அது ஏதோ ஒரு காரணத்தில் நடந்துருச்சு, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அடுத்தது அதுக்கு மேலே என்ன செய்யலாம், அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அதை நம்ம அணுகுவோமே தவிர, நடந்து முடிந்ததை போய் நம்ம சத்தம் போடுறதுனாலையோ அந்த பிரச்சனையை பெருசாக்குறதுனாலையோ ஏதாவது மாற்றம் வரப்போதா, ஒன்றும் வரப்போறதில்ல. அந்த புரிதல் நம்மகிட்ட வந்துட்டா அப்போ எது நடந்தாலும் நம்ம அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி நமக்குள்ளே ரைஸ் ஆகிருக்கிறத நம்ம உணர முடியும். அது வந்து இந்த மனதனுடைய புரிதலும் மனம் அந்த உயர் பரிமாணத்துக்கு போவதிலையும் தான் நடக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி மனம் வந்து நடக்கவே நடக்காது. அதனால தான் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அந்த தியானத்தில் அமைதி அடைகிறீங்க அப்படின்னா, அந்த தியானத்தினுடைய அமைதி உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுபவத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் எல்லோரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களால் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க முடியுதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லைங்க, தியானம் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியல, டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா, அப்போ அந்த தியான முறை தவறான முறை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, இதை நான் இவ்வளவு காலமாக செய்கிறது வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை விட்டுட்டு, அப்போ நம்ம மனதிற்கு என்ன பண்ணணும், எப்படி இந்த மனதை வந்து லயம்படுத்த முடியும், மனதிற்கு எப்படி அமைதி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, மனதிற்கு புரிதல் கொடுத்தீங்கன்னா அது அமைதியாயிடும். புரிதல் கொடுக்காம நீங்கள் வேற என்ன பயிற்சிகள் கொடுத்தாலும் அந்த பயிற்சிகளுடைய டேஸ்ட்டில் அந்த மனசு என்ன பண்ணும்னா மீண்டும் மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று தூண்டும். அப்புறம் நான் பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படும். அப்புறம் இதனால் வந்து பிரச்சனைகள் பெருசாகும். இதுதான் பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும், பயிற்சி முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ தியானம் என்ற செயல் ஒரு சிந்தனை செயல்முறை அல்ல, அது எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுபட்ட நிலை. எனவே தியானம் என்பது சிந்தனை செய்வதல்ல, சிந்தனையை விட்டுவிட்டு எண்ணங்களின் சாட்சியாக இருப்பதாகும். இதுதான் ரொம்ப முக்கியம். தியானம் என்பது எண்ணங்களின் சாட்சி. நமக்கு எழுந்திருக்கக்கூடிய எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனா அதுக்குண்டான கருத்துக்களையோ அதுக்குண்டான செயல்முறைகளையோ கொண்டு வந்துடக்கூடாது. இப்ப சாட்சி வந்து சம்பவத்துல கலந்துக்காதவன் தானே சாட்சி. இப்ப சாட்சின்னு நம்ம ஏன் சொல்றோம்? ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, அதை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனா அவன் அந்த சம்பவத்துல கலந்துக்க மாட்டான். சம்பவத்தை பார்ப்பது மட்டும்தான் அவனுடைய வேலை. அப்ப அவனை வந்து சாட்சி சொல்றாங்க என்னங்க நடந்தது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்ததுங்க, நான் இதை பார்த்தேன் அப்படின்னு அவன் போய் சாட்சி சொல்றான். அப்ப அதுதான் சாட்சி. அப்ப அந்த சம்பவத்துல போய் கலந்துகிட்டா அவனை எப்படி சாட்சின்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த சம்பவத்துல கலந்து கொண்டவனாக மாறிவிடுவான். அப்படி கலந்து கொண்டவன் சாட்சியாக இருக்க முடியாது. அப்ப நீயும் சேர்ந்து சண்டைக்கு போன, நீ ஏன் பிரச்சனைக்கு போனன்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் சேர்ந்துதான் கேஸ் போடுவாங்க. அப்ப சாட்சின்னா அது பார்வையாளனாக மட்டும்தான் இருக்கணும். அப்ப அது மாதிரி இங்க எண்ணங்களுடைய பார்வையாளனாக சாட்சியாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் எழுவதே கட்டுப்பட்டுடும். ஏன்னா பாக்குறோன்னு தெரிஞ்ச உடனே அந்த தேவையற்ற எண்ணங்கள் உள்ள இருந்து வெளிப்படுறது கூட அப்பயே அடங்கும். எதுக்கு இது எழுந்திருக்குது இப்போ அப்படி நம்ம உள்ள கவனிச்சோம்னா அது அப்படியே உள்ள போயிடும். வேண்டாம், இதை இவர் கவனிக்கிறாரு, இதை நம்ம வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே உள்ள போயிடும். போனது என்ன ஆகும்? இல்லாமையே போயிடும். திருப்பி அது வந்து அதுக்கு ஒரு துளிரெல்லாம் விடவே விடாது, அந்த விதை வந்து அப்படியே கருகி போயிடும். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விதை மாதிரி, அந்த ஒவ்வொரு விதையும் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது செடியாகி அப்படியே பெரிய மரமாக மாறி அப்புறம் ஏகப்பட்ட விஷயத்து கிளைகளை கொடுத்து அதுக்கு இலைகளை கொடுத்து ஒரு பிரம்மாண்ட மரமாக மாறிடும். அந்த மாதிரி மாறுறது தான் இங்கே நமக்கு இவ்வளோ பெரிய செயல்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறோம். ஒரு விஷயத்தில் ஆரம்பித்த விஷயம் எத்தனையோ விஷயங்களுக்கு அப்படியே லூப்பு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு விடிவு கிடைக்காது. அப்போ இதுக்கு வந்து என்ன முடியும்? பிறவி தான் போயிட்டே இருக்கும். இந்த பிறவியில் முடிக்க முடியாமல் அடுத்தடுத்த பிறவியை தேடி போயிட்டே இருப்போம். அப்போ இதுக்கு ஒரு நிறுத்துவதற்கான பாதையும் தெரியவில்லை. அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொண்டு இந்த செயல்முறையை நிறுத்துவதற்கு எண்ணங்களுக்கு நாம் சாட்சியாக மாறிவிட வேண்டும். அப்ப மேலே உள்ள இந்த ஸ்லோகம் இந்த செயல்முறையைத்தான் விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகளின் செல்வாக்கு அல்லது வெறுமனே பாரபட்சம் என்று விவரிக்கிறது. பாரபட்சம் நம் நினைவகத்தில் சேமிக்கப்பட்டு செயல்பாட்டிற்குள் நுழையும் போது அது கணிக்க முடியாத மாற்றங்களை அமைக்க தொடங்குகின்றது. இதன் விளைவாக நமது எண்ணங்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய சிந்தனை சூழலாகும். பாரபட்சம் என்பது ஆழ்ந்த ஈகோ அடிப்படையிலானது. ஏன்னா இது வந்து நமக்கு அகங்காரத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றும் பாரபட்சம் பார்க்கறது, இது வந்து சரியா தவறான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது, அது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது, இது எல்லாமே அந்த இருமையிலால வரக்கூடிய பிரச்சனை, மனதினுடைய இருமை நிலைகளால் வரக்கூடிய பிரச்சனை. அதை நம்ம வந்து இந்த அறிவா இருந்து பார்த்தோம்னா அந்த இருமை நிலை அற்ற ஒருமை தன்மையில சமநிலைக்குள்ள வந்துருவோம். இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்ம மனதிலிருந்து நீங்கிவிடும். அப்ப அந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணும்போது இந்த ஈகோ வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், எந்த இடத்துல நமக்கு அகங்காரம் எழுந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த இதை கணிக்க முடியணும். இந்த கணிக்க முடியாத இயல்புடைய மனதிலே எண்ணங்கள் என்ன ஆகும்? பலவாறான மாற்றுப்பாதைகளை நம்மை அழைத்து கொண்டே செல்லும், வழி மாறி நம்மளை இழுத்து கொண்டே செல்லும். அப்ப அதை நாம இங்க புரிந்து கொண்டு அந்த எண்ணங்களை எழுந்திருக்கும் போதே அதை அவசியம் இல்லாம எழுந்திருக்குது, இதை நம்ம தேவையில்லை, இதை நடைமுறை கொண்டு வர வேண்டாம் அப்பயே கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதனால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு உண்டாகாம தடுக்கப்பட்டு விடும். எனவே மகான்கள் நம்மை அனைத்து பாரபட்சங்களிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று இங்கு கூறுகின்றார்கள். மாறும் சிந்தனை சூழலை நிலையான சிந்தனை சூழலாக மாற்ற வேண்டும். மனதின் நிலைத்தன்மை என்பது தன்னை பற்றிய சரியான சிந்தனையை செய்யக்கூடிய முதல் கட்டமாகும். இது இறுதியில் பிரம்மத்தை அடைவதற்கு வழிவகுக்கின்றது. இப்போது அடைந்திருக்கும் இந்த மிக உயர்ந்த நிலையை மனதிற்கு ஏற்ற ஒரு வெளிப்புற விஷயமாக நினைக்க முடியாது. அது விரும்பத்தகாத வெளிப்புற பொருளாகவும் சிந்தனையில் தவிர்க்கப்பட வேண்டியதும் அல்ல. அதை எந்த வார்த்தைகளாலும் விளக்க முடியாது. மேலும் இந்த சம்சாரத்தில் மூழ்கியிருக்கும் போது யாரும் அதை நினைக்க முடியாது. அழியாத உணர்வு மயம் என்று மட்டுமே நினைக்க முடியும். எந்த ஒரு புலன் இன்பத்தை அனுபவிப்பதை போல அதை உணர முடியாது. ஆயினும் கூட இது நித்தியமான நிகரற்ற சுய ஒளிமயமான பேரின்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது சிந்திக்கத்தகுந்தது, இது உண்மை பொருள், அறிவுமயமானது மற்றும் எல்லையற்ற பேரின்பம் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்ப மனதனுடைய நிரோத நிலையில, இப்ப மனம் வந்து இந்த புற விஷயங்கள்ல ஈடுபடாம தடுக்கப்படுகின்ற நிலையில, நிரோத நிலையில் மனம் அனைத்து செயல்களிலிருந்து விடுபடும் போது அது பிரம்மத்தை உணர்கிறது, பிரம்மானந்தத்தை பிரதிபலிக்கும் நிலையை அடைந்து விடுகிறது, எல்லா உயிரினங்களிலும் ஒரே மாதிரியாகிறது, நட்பு அல்லது பகையால் ஏற்படும் அனைத்து ஆசைகளிலிருந்தும் மனம் விடுபடும் போது மனிதன் தாமதமின்றி பிரம்மமாகிறான். அப்ப எப்போதும் எதையாவது தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், மேலும் எதையாவது தொடர்ந்து சிந்திக்காமல் தவிர்க்க வேண்டும் என்ற நிலையில் மனம் எப்படி சிந்திக்க முடியாத நிலையை அடையாமல் இருக்க முடியும்? அப்ப இந்த மனம் என்பது எப்படி இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்குதுன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நான் இதை தவிர்க்க போறேன்னு ஒன்னு சொல்லும், இல்லைனா அதை செய்ய போறேன்னு சொல்லும். அப்ப இந்த ரெண்டுலையும் எதை மனம் சிந்தனை செய்தாலும் அங்க மனம் வந்து சஞ்சலம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் விக்ஷேபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். விக்ஷேபம்னா என்ன? மனதனுடைய சஞ்சலம். அப்ப நான் வந்து இதை சிந்திக்காம நிறுத்த போறேன் அப்படின்னு மனதை கட்டுப்படுத்தக்கூடாது. இப்ப மனம் வந்து அதனுடைய இயல்பு என்ன? ஏற்கனவே நிறைய சம்ஸ்கார பதிவுகளை உள்ள வச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த சம்ஸ்காரத்தை வெளியே கொண்டு வரும், வாசனைகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாசனைகள் உள்ள இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வாசனை வருவதை நம்ம சாட்சியா கவனிச்சிங்கன்னா போதும், அதுவே நமக்கு புரிதல் வந்துடும். என்ன புரிதல்? நாம் அடைந்த ஞானம் என்ன சொல்லுது? இந்த எண்ணங்கள்னால நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும், செயல்முறைகள் உண்டாகும், செயல்முறைகளால பின்விளைவுகள் நம்ம அனுபவிக்க வேண்டி வருங்கிறது நமக்கு ஞானமா கிடைச்சிருக்கிறதுனால. இப்ப நமக்கு என்ன புரியணும்? ஒரு தேவையற்ற எண்ணம் எழுந்திருக்குது, சம்ஸ்கார வாசனையா உள்ளிருந்து வருது. அப்ப உடனே நம்ம கவனிக்கிறோம், இப்ப இது எதுக்கு வருது, இது வேண்டாம் அப்படின்னு அப்பயே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது செயலாக மாறாது, அது பூதாகரமாக உருவாகாது. அந்த தடுத்தல் நிரோதம் பண்றது அப்பயே அந்த எண்ணத்தை நம்ம தடுக்கும் போது, இந்த தடுத்தல் எப்படின்னா புரிதலுடைய அடிப்படையில தடுக்கும் போது அந்த விதை எரிந்து விடுகிறது. ஆனா இந்த புரிதலுடைய அடிப்படையில நீங்க தடுக்காம நீங்களா வாலண்டரியா தடுக்க முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்றீங்க. அதாவது இந்த எண்ணம் வருவதை நான் நிறுத்த போறேன், இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அதுக்காக நான் தியானம் பண்ண போறேன், இல்ல மூச்சு பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னு வேற ஏதாவது பயிற்சியின் மூலமா அந்த எண்ணத்தை கட்டாயப்படுத்தி தடுத்த முயற்சி பண்ணீங்கன்னா அதுதான் மனநோயை உண்டாக்கும். ஏன்னா இங்க மனம் வந்து இருமைகளால் சிக்கிக்கிட்டு இருக்கிற மனம் வந்து மனப்பிறல்வுன்னு சொல்லுவோம். அதை மனப்பிறல்வு அப்படின்னா என்னன்னா, அதாவது மனம் வந்து அந்த சரியானபடி டியூன் பண்ண முடியாம இப்படி போறதா அப்படி போறதான்னு தெரியாம ஒரு ஆசிலேஷன்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். ஸ்ட்ரக் ஆகி நின்ன உடனே அதுக்கு வந்து எது சரி எது தவறுன்னு சிந்திக்கிற ஆற்றலை இழந்துடும். அப்புறம் என்ன பண்ணும்? கண்டபடி அது தானே பேச ஆரம்பிச்சிடும், தானா கண்டபடி ஏதோ சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான் மனநோயாளிகள் உருவாகிறாங்க. மனதை வந்து வாலண்டரியா தடுக்கிற பயிற்சிகள் பண்ணக்கூடியவர்கள்லாம் மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். அதனால அந்த மாதிரி நாம போய் மனதை வந்து கட்டாயப்படுத்தி எண்ணங்களை தடுக்க கூடாது. மனதனுடைய புரிதல்னால நம்ம சாட்சியா பார்த்தோம்னாலே மனம் வந்து இவர் பார்க்கிறாருன்ட்டு அதுவே எண்ணங்களை உள்ள ஒடுக்கிக்கும். அந்த ஒடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த அறிவால் நம்ம பார்க்கும் போது அந்த புறத்துல கிளம்புன அந்த எண்ணம் அப்பயே எரிந்தும் போய்விடும். அந்த எண்ணத்தினுடைய விதையானது எரிக்கப்பட்டு விடும். ஏன் எரிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னா, அந்த ஞான அறிவு, அந்த சுயம்பிரகாச ஒளி அந்த அஞ்ஞானத்தை எரித்து விடுகிறது. அப்ப நமக்கு புரியும், அந்த நேரத்துல நம்ம அந்த சாட்சியை அதை கவனிச்சுட்டு அடுத்தது நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரிய வரும், ஓ இந்த இதை மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை சந்திச்சிருப்பேன். அப்ப நான் வேண்டாண்டு அதை, அப்ப நான் அந்த சாட்சியை அதை கவனிக்கும் போது எனக்கு அதனுடைய புரிதல் வந்தது, இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு உள்ளுணர்வு தன்மையை எனக்கு புரிய வைத்தது. அப்ப அதனால நான் அதை வேண்டாம் அப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணேன், தள்ளி போட்டேன், அது எனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து விட்டது அப்படிங்கறத நம்ம அனுபவத்துல உணர முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வருவதற்கான சாத்திய கூறுகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்ம ஞான பாடங்களை படித்து இந்த ஞானத்தை நம்ம அதற்கு கொடுத்து கொண்டு வருவதற்கான ஒரு சாத்திய கூறை இந்த உபநிஷத் பேசுது. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குது, எனக்கு இந்த மாதிரி பாதைகள் பிடிக்கல, அதாவது நீங்க சொல்லித்தர பாடம் எனக்கு புரியல, ரொம்ப குழப்பமா இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எனக்கு பத்த மாட்டேங்குது, அல்லது இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டாக எனக்கு தோணுது, ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவம் என் மனசுக்கு இல்லை, ஏன்னா என் மனம் வந்து சதா சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்குது, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது, அமைதியாக இருந்தா தானேங்க நீங்கள் சொல்றதை நான் கேட்க முடியும், அந்த அமைதித்தன்மை கூட என்னுடைய மனசுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. அவங்களால இந்த பாடத்திட்டத்துக்குள்ளேயே வர முடியாது, அவ்வளோ டென்ஷன் லைஃபு, அவ்வளோ பிஸி லைஃபு. அப்போ அவங்க நம்ம என்ன செய்யறது, அவங்களுக்கு தான் இதே உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, பிரணவத்தின் மூலம் மனதை நெறிப்படுத்துது. பிரணவம் இருக்கு இல்லையா, ஓம்காரம், அந்த ஓம்காரத்தின் மூலமாக மனதை நெறிப்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு டெக்னிக்கை சொல்லுது. அப்ப பொதுவா இங்க நம்முடைய யதார்த்தம், நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய இருப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த மனதனுடைய தேவையற்ற சிந்தனைகள், அந்த இருமைத்தன்மைகள், விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகாம இருந்தாலே போதும், அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம் என்பதாக நம்ம அறியப்பட முடியும். அந்த நிலை நமக்கு புரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனம் வந்து இந்த புற விஷயங்களுக்குள்ள இருமைகளில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால பல வேறு பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி அலுப்பு தட்டி பல சிக்கல்களை சந்திக்குது. அப்போ அந்த பிரணவத்தின் மூலமாக மனதை நம்ம எப்படி நெறிப்படுத்துவது அப்படிங்கிறத அடுத்த மந்திரம் ஸ்லோகம் 7 வந்து சொல்லுது, அதுவே பார்த்துடலாம். ஸ்வரேண சந்தையே யோகம் அஸ்வரம் பாவயேத் பரம் அஸ்வரே நானுபாவேன ந பாவோ பாவயிஷ்யதே. ஸ்வரேன சந்தையேத் யோகம், ஓம் என்ற சப்தத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அஸ்வரம் பாவயேத் பரம், பின்னர் அந்த சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அசப்தத்தை தியானிக்க வேண்டும். அதாவது இப்ப ஓம்காரம் அப்படிங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, இப்ப அந்த ஓம்காரம்ங்கிற பிரணவம் வந்து மிகப்பெரிய ஒரு மந்திரம். இப்ப இந்த மந்திரத்தை பத்தி நான் ஏற்கனவே மாண்டூக்கிய உபநிஷத்து, முண்டக உபநிஷத்துல எல்லாம் பேசிட்டேன், அதனால திருப்பி திருப்பி அதை பேசணும்னா நிறைய டைம் எடுத்துக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஓம்காரத்தை பத்தி பிரீஃபா தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாண்டூக்கியா முண்டக உபநிஷத்துக்கெல்லாம் நீங்க போய்க்குங்க. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓம்காரத்தை பத்தி இந்த அமிர்த பிந்து உபநிஷம் சொல்லுது அப்படின்னா, இப்ப ஓம்ங்கிற மந்திரம் ஒரு சப்தம் வெளிப்படுது அப்படின்னா, அந்த சப்தம் எங்கிருந்து வெளிப்பட்டிருக்குதுன்னா, ஒரு சைலன்ஸ்ல இருந்தா வெளிப்பட்டிருக்கு, ஒரு அமைதியில இருந்தா வெளிப்பட்டிருக்கு. அப்போ அந்த அமைதியையும் நம்ம தியானிக்கணும். அந்த தியான முறைக்கு நான் ஒரு ஆடியோ கொடுத்துருக்குறேன், இந்த வகுப்புல வந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஓம்கார தியானம்ங்கிற ஒரு ஆடியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓம்கார உச்சரிப்பும் எப்படி மல்லமா ஆரம்பித்து எப்படி ஹை லெவல் பீக்ல போயிட்டு திருப்பி அதை எப்படி லோ லெவல் பீக்ல இறக்கி கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லி, அதுல உச்சரிக்கப்படுகின்ற முறையும் அவரே அந்த ரெக்கார்டட் ப்ரோக்ராம்லயே பண்ணி கொடுத்து, அதை வந்து ஒரு ஓம்காரத்துக்கும் இடையில ஒரு சைலன்ஸ் இருக்கும், அந்த சைலன்ஸை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் இப்ப மீண்டும் இங்க புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்கே புதியதாக வந்திருக்கிறவங்க வந்து இந்த ஓம்கார தியானத்தை எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வாயை திறந்து ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது கொஞ்சம் சிரமமும் கூட. ஓம் ஓம்னு கத்துனா ஆரம்பத்தில் அது நல்லது, ஓம் ஓம்னு கத்தும்போது நல்ல ஒரு தொப்புள்கிட்ட இருந்து அந்த சப்தம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஆ ஊ இம் அப்படிங்கிற அந்த அகரம் உகரம் மகரம் எல்லாம் அந்த உடலுடைய அடிப்படையில் அந்த சப்தம் எழுந்திருக்க ஆரம்பிக்கும் போது அந்த சக்ரா ஸ்டிமுலேட் ஆகும், அந்த கிளாண்ட் வந்து தூண்டப்படும். அப்போ அந்த ஓம் அப்படின்னு வாயை திறக்கும் போதே தொப்புள் பக்கத்தில் நமக்கு அந்த விஷயம் வெளிப்பட ஆரம்பிச்சு, வாய் வழியாக அந்த ஓம்காரம் வந்து முடிவடையும் போது வரக்கூடிய மாற்றங்கள்லாம் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். ஆனால் அதை வந்து முறையாக அந்த ஓம்ங்கிறத நம்ம உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்பு நீங்கள் அந்த ஆடியோ இதை வச்சு கூட பிளேபேக் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து அந்த ஓம் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வாய் விட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு இயர்ஃபோனோ ஒரு ஹெட்ஃபோனோ வாங்கி காதில் போட்டுக்குங்க, அந்த ஓமை MP3 பிளேபேக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 40 minutes ஓடும், 40 minutes இருக்குது அந்த ப்ரோக்ராம். அது வந்து மொல்லமாக ஓம்காரம் ஆரம்பிச்சு அப்புறம் அந்த ஓம் போக போக கொஞ்சம் அப்படியே சைலன்ஸ் அதிகமாகி ஒரு கடைசியாக திருப்பி அதை ஒரு லெவலில் வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த தியான முறை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஓம்கார தியானத்தை 40 minutes ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக வச்சுக்கிட்டு காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு அந்த ஓமை ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஓம்காரத்தை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. ரொம்ப லோ சவுண்டு வச்சுக்கணும், ரொம்ப ஹை சவுண்டு வச்சிங்கன்னா அது இறைச்சல் ஆகும் காதுக்கு, உங்களுக்கே கஷ்டமா இருக்கும், தலைவலி வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆரம்பத்துல வந்துடும். அதனால ஓம்காரத்தை கேட்கறது, சத்தம் ரொம்ப மைல்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஓம்காரத்தை கேட்டீங்கன்னா, அந்த ஓம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு ஓம் வருவதற்கு ஒரு டைம் எடுப்பாங்க, இடையில வந்து ஒரு சைலன்ஸ் வரும். அந்த சைலன்ஸை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சைலன்ஸ்ல இருந்து தான் ஓம்காரமே கிளம்புது. அதுதான் இங்க பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு. அதை தான் இங்க சுட்டி காட்டுது இந்த மந்திரம். அதை தான் இங்க சுட்டி காட்டு என்ன சொல்றதுன்னா, ஸ்வரேன சந்தையேத் யோகம், ஓம் என்ற சப்தத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். பின்னர் அந்த சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அசப்தத்தை தியானிக்க வேண்டும், சப்தமற்ற நிலையை தியானிக்க வேண்டும். இவ்வாறு அசப்தத்தை தியானிப்பதன் மூலம் எது உண்மை மற்றும் எது உண்மையற்றது என்பது தெரிய வரும். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். இந்த ஸ்லோகம் ஏழுல ஸ்வரேன சந்தையேத் யோகம் அஸ்வரம் பாவயத் பரம் அஸ்வரேனானு பாவேன ந பாவோ பாவ இஷ்யதே. அந்த பாவனை அது வந்து என்ன பண்ணுதுன்னா, எது உண்மை எது உண்மையற்றது என்ற விஷயத்தை காட்டி கொடுக்கும். அதாவது எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற விஷயத்தை மனதிற்கு காட்டி கொடுக்கும். அந்த சக்தி இந்த ஓம்காரத்துக்கு இருக்கு. அப்ப மனதிலிருந்து வெளியில் உள்ள பொருட்களை பற்றிய எண்ணத்தை அகற்றுவதில் நாம் வெற்றி பெற்றாலும் சிந்தனையின் உட்புற அம்சத்தை அகற்றுவதில் பெரும் சிக்கல் உள்ளது. அப்ப இந்த பாயிண்ட் இங்க நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்ப மனதிலிருந்து வெளியில் உள்ள பொருட்களை பற்றிய எண்ணத்தை அகற்றுவதில், அகற்றுவதெல்லாம் என்ன பண்றோம், இப்ப நம்ம வந்து தியானம் பண்றோம் அல்லது ஏதோ பண்ணி முயற்சி மூச்சு பயிற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க புறத்துல ஒரு காரியத்தை செய்து அந்த எண்ணத்தை வாலண்டரியாக நீங்க நீக்க முயற்சி பண்ணாலும், அகற்றுவதில் வெற்றி பெற்றாலும், அந்த சிந்தனையின் உட்புற அம்சத்தை அகற்றுவதில் பெரும் சிக்கல் இருக்கிறதுன்னு சொல்ல வருது. அப்ப முந்தைய நிலையில் எதிரி என்பது நமக்கு வெளியே நிற்கின்ற பொருட்கள், அதனால் அதை அகற்றுவது கடினம் அல்ல. ஆனால் பிந்தைய நிலையில் எதிரி நமக்குள்ளேயே இருக்கிறது. அந்த எதிரி யார் தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற எதிரி ஈகோ அப்படின்னு இங்க சொல்ல வருது. அகங்காரம் தான் நமக்குள்ள எதிரி. அப்ப நீங்க புற விஷயங்கள்ல வரக்கூடிய எண்ணங்களை, ஒரு விஷயங்கள்ல ஆசையற்ற நிலையில நான் இதை வேண்டாம் அதை வேண்டான்ட்டு நீங்க தவிர்க்கிறது, அதற்கான முயற்சி எடுக்கிறது, மனரீதியாக தயாராகிறது எல்லாம் ஏத்துக்கலாம். ஆனாலும் அந்த வெளிப்புற எதிரிகளை நம்ம எளிதாக அழித்து விட்டாலும் கூட, நம்மிடத்திலேயே ஒரு எதிரி இருக்கிறான், உட்புறத்துல ஒரு எதிரி இருக்கிறான், அந்த எதிரியை அழிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரி தான் நம்முடைய ஈகோ, நம்முடைய அகங்காரம் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப யாருக்கும் தங்களின் அகங்காரத்தை நீக்குவதுதான் மிக மிக கடினமான செயல்களில் ஒன்றாகும். பார்ப்பதற்கு இது எளிமையானதாக தெரிந்தாலும் அவரவர்கள் அகங்காரம் நீக்குவது நடைமுறையில் நம்ப முடியாத அளவிற்கு மிக மிக கடினம். இந்த உலகில் ஆணவம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் மிக மிக குறைவு என்பதை வைத்தே இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க வந்து நம்ம அகங்காரம் ஈகோ அப்படிங்கறதெல்லாம் எந்த அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போதே இவன் யார் நமக்கு சொல்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறத கூட அகங்காரமா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அது வந்து எல்லாரும் சாதாரணமா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இது என்ன பெரிய விஷயமா, அது இதையோட எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் வந்து பிளே பண்றத நிறைய வாழ்க்கையில நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஆனா தன்னைத்தானே ஏமாத்திக்குது பாருங்க அந்த மனசு, அதுதான் மிகப்பெரிய அறியாமையா நம்ம பாக்குறோம். ஈகோவிலேயே தன்னுடைய உண்மை சுரூபத்தை அறிவதற்கு அந்த மனமே தடையாக மாறி எந்த ஒரு நன்மை விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாம போயிடும். அது ஆணவத்தில் என்ன பண்ணோம்னா, இது எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே புரிந்து கொண்டு எதையுமே ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில அப்படியே தன்னுடைய உள்ளிருந்து உள்ளுணர்வு சொல்றதை கூட தடுத்துடும். அதாவது தன்னுடைய அந்த உணர்வை வந்து ஆக்டிவேட் பண்ணவே முடியாம மனதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள் மனதில் தான் வாழ்றாங்க, அந்த உணர்வு விஷயத்துக்குள்ள போறதே கிடையாது. அவன் மனம்ங்கிற நிலைப்பாட்டில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, தன்னுடைய மனதை மட்டும் சார்ந்து வாழ்வதில்லை, மற்றவருடைய மனதையும் சார்ந்து வாழ்கிறார்கள். அப்படி போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கையினுடைய முறை, இன்றைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்குது. இப்ப அதுக்கு தான் இப்ப நான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து நமக்கு மிகப்பெரிய அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இப்போ அந்த ஏஐ டெக்னாலஜிங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள்லாம் வந்து இப்போ கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு புரியாத விஷயத்தை அதுகிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து ரிப்ளை கொடுக்கும். ஏன்னா எல்லா வல்லுநர்களுடைய கருத்துக்களை இங்கே ஒருங்கிணைத்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் மருத்துவ சம்பந்தமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்கும், நீங்கள் ஆன்மீக சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அது ரிப்ளை கொடுக்கும். ஆனால் என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னா, அந்த ரிப்ளை வந்து அந்த சுய அறிவில் கொடுக்கறது கிடையாது, ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அது. அப்போ யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து அவன் அதில் போட்டு வச்சிருக்கிறான். இப்போ கடவுளுங்கிறது இப்படி தான் இருப்பாருன்னு ஒரு விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை கொண்டு வந்து அவன் அதில் போட்டான். இப்போ நீங்கள் கடவுள் எப்படிப்பட்டவரும் அந்த ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா கடவுள் இந்த ஜடா முடி விட்டுவிட்டு சூழலை எடுத்துட்டு வருவார்னு அது சொல்லிச்சுன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்போ இது மாதிரி ஏஐயில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய விஷயங்களை இந்த சயின்டிஃபிக்கலாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானிகளுடைய ரிசர்ச்சை அந்த புரிதலை எடுத்துட்டு கொண்டு வந்து லோடு பண்ணி வச்சுட்டான், ஓவர் லோடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய தப்பு தப்பாகவும் இப்போ சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கூட ஒரு இஷ்யூஸ் வந்தது, மோடியை பற்றி கேட்ட உடனே தப்பாக சொல்லிடுச்சு மோடி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கம்பெனி மேலே வந்து அலிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நீ மோடியை பற்றி இப்படி தப்பாக சொல்லலாம், அது யார் இப்படி எழுதுனது அப்படின்னா, ஆல்ரெடி அவனும் வந்து தப்பாக அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான் மோடியை பற்றி. அப்போ மோடி எப்படிப்பட்டவர்னு கேட்டவுடனே மோடியை பற்றி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது அப்படின்னா, வேர்ல்டு வைடு வந்து மோடி இப்படிப்பட்டவருங்கிற ஒரு இது உண்டாயிடும் இல்லையா? அது வந்து தப்பு. ஒரு புரிதல் இல்லாமல் ஏஐ வந்து இப்படி வெளிப்படுத்தக்கூடாதுனால ஏஐ நல்லா அப்டேட் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. பட் எதுக்கு நான் இப்போ இதை சுட்டி காட்டுறேன் இந்த பாடத்திட்டத்தில் அப்படின்னா, இப்போ இன்றைய இளைஞர்கள் சுயமாக சிந்திக்கும் திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சுய சிந்தனைகளே இன்றைக்கி யாருக்கும் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே ஏஐயில் போய் கேட்குறான், அந்த ஏஐ பதில் கொடுக்குறது அதுதான் சரின்னு அவன் தீர்மானிக்கிறான் இல்லையா? அது எவ்வளோ ஒரு அஜ்ஞானம்! அது இன்னொருத்தருடைய மைண்ட், அது அவன் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான், அவன் புரிதல்ல அதை இவன் அக்செப்ட் பண்ணுறான், ஓ இது இப்படி தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இல்லை. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! இந்த மாதிரி போகிற ஜென்ரேஷன் தான் இனிமேல் வரப்போகுது. இனிமேல் வர ஜென்ரேஷன் போகிறா த்ரூ ஏஐ மூலமாக வாழ போகிறாங்க. அப்போ ஏஐ மூலமாக வாழும்போது அவனுடைய சுய அறிவை அவன் சுத்தமாக இழந்துருவான். எவனுக்குமே சுய அறிவு இருக்காது, இன்னொருத்த சொல்கிறத கேட்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும். அப்போ இவனுக்கு புரிதல் இருக்காது, ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டருக்குள்ளேயே போய் போய் கேட்டு பார்த்தான்னா இவன் சிந்தனை ஆற்றல் இழந்துடுவான், சிந்திக்கிற திறன் கூட இருக்காது. அப்போ இந்த சுயத்தன்மையில் இருந்து அவன் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வந்தான்னா ஜடமாயிடுவான், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அழிவை நோக்கி போகிறதுக்கு உண்டான பாதை அது. அது நல்லாவே நமக்கு புரியுது. ஆனாலும் அது வந்து டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வேர்ல்டு வைடு அதை டெவலப் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னா அழிவில் முடியுங்கிறத எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. ஏன்னா நம்ம அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நம்ம அந்த பாதையில் பயணிக்கிறதுக்கான இயற்கையை அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உண்டாக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம நல்லாவே புரிதலோடு பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம மாதிரி இந்த பாடத்திட்டங்களுக்கு வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், சிந்தனை ஆற்றல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய சுய அறிவு நம்மக்கிட்ட இருக்குது, அதுதான் உள்ளுணர்வு, அது வந்து தீர்மானிக்கணும் இதை வேணுமா வேண்டாமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது சரியா இது தவறா அப்படின்னு ஒரு பகுத்தறிவு கூடிய பகுத்தறிவு நம்மிடத்திலேயே இருக்கிறது. ஆனால் அதை நான் செயல்படுத்த தவறி விடுகின்றோம், அந்த பகுத்தறிவை கையாள தெரியவில்லை. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்மிடத்திலே உண்டாகவில்லை. எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற நிலையில நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்ப அந்த நிலை தான் நமக்கு என்ன ஆயிடும், மிகப்பெரிய பின்னடைவுகளை கொடுத்து விடும். அப்ப அதான் இந்த இடத்துல சொல்லி வருது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரம்ங்கிறது என்னன்னா, நான் நான் அப்படிங்கிற அந்த ஈகோ ஒருத்தராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆணவம் என்ன அப்படின்னா, அது நான் எடுக்கிற முடிவு தான் சரி, மற்றவர்கள் என்ன நமக்கு சொல்றது, இவன் என்ன நமக்கு சொல்லிட போறான் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். அப்புறம் நான் எடுக்கிற முடிவுங்கிறது கூட இவன் முட்டாள்தனமான ஒரு முடிவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டான்னா அதுதான் சரின்னு ஆமோதிக்கக்கூடியவனாக இருப்பானே தவிர அதை மறுபரிசீலனை பண்ணக்கூடிய நிலையில் அவன் இருக்கவே மாட்டான். இந்த நிலையில தான் ஈகோன்னு இங்கே சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆணவத்தை நீக்குவது தான் மிக மிக கடினமான செயல்களில் ஒன்றாகும். அந்த அடிப்படையில் கடவுளை தேடுவதில் தீவிரமாகும் போது நாம் நமது ஈகோவை நேருக்கு நேர் சந்திக்கும் நிலைக்கு வருகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து அந்த அறிவை தேடுகின்ற தீவிரத்தில் நம்ம தீவிரமாக போகும்போது தான் நம்முடைய அகங்காரத்தை நம்ம டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ தான் நான் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே விசாரம் பண்ணும்போது தெரிய வரும். ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு புறத்தில் இருக்கிறோடைய விஷயத்தை நாடி ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னுடைய தவறு எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் உண்மை என்று நான் அதுலேயே போயிட்டு இருப்பேன். அது வந்து கிணற்று தவளை வாழ்க்கை. இப்போ கிணற்று தவளையில் வந்து உலகம் எப்படின்னு தெரியாது, அந்த கிணறு மட்டும்தான் உலகம். அது மாதிரி இவன் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இதற்கு மேல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் இல்லாவிட்டால் அவர்கள் என்ன பண்றாங்க, அஞ்ஞானிகளாகவே வாழ்ந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க அந்த அறிவை அடைவதனுடைய தீவிரத்தன்மை நம்மிடத்திலே அதிகமாகும் போது நாம் நமது ஈகோவை நேருக்கு நேராக சந்திக்கும் நிலைக்கு வருகின்றோம். அங்கு அகம் விருத்தி, அந்த அகம் உள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற ஒரு விருத்தி இருக்கு, அதான் என்ன அகங்காரம் சொல்றோம். அகம் விருத்திங்கிறது தான் இங்க அகங்காரம், அல்லது நான் என்னுடையது என்ற உணர்வை மாற்றுவதற்கான சிக்கலை நாம் சமாளிக்க வேண்டும். இந்த மாதிரி நிலைக்கு நம்ம பயணம் பண்ணும்போது தான் நம்முடைய அஜ்ஞானம் நமக்கு புரிய வரும். நான் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அஜ்ஞானம் அகங்காரம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அது மனதிற்குள்ள உள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா தான் தெரியுமே தவிர வெளியே தேடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப வெளியே தேடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு வெளியிருந்தே ஒரு விடை கிடைச்ச உடனே அதுதான் சரி என்பதாக மனதும் ஏற்றுக்கொண்டு அதுலேயே பயணம் பண்ணி கொண்டிருந்தா நம்ம இடத்துல கூடிய அறியாமை நமக்கு எப்பொழுது தெரியும்? தெரியவே தெரியாது. அப்ப நம்ம உள்ள திரும்பினா தான் நம்ம இடத்துல கூடிய அறியாமை போற நமக்கு தெரியும், நம்ம எங்கெங்க சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப அகம் விருத்தி என்பதற்கு பதிலாக பிரம்மாகார விருத்தி, அதாவது பிரம்மனின் எண்ணம் என்பது நேரடியாக வழியாக இருப்பினோ நாம் அதை முயற்சி செய்வதற்கு முன்பு ஒரு இடைநிலை படி அவசியமாகிறது. அந்த இடைநிலை படி தான் இங்க ஓம்கார உபாசனை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இந்த நான்ங்கிற ஈகோவை வந்து நாம் பைக்காட் பண்ணி மேலே வரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஓம்கார ஜபத்தை ஓம்கார உபாசனையை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதிலிருந்து நம்ம நேரடியாக இந்த பிரம்மா அனுபவத்தை பிரம்மாகார விருத்திக்குள்ளே நம்ம நுழைய முடியும். இல்லைன்னா இந்த பிரம்மாகார விருத்தியாகிய தூய அறிவாகிய அகங்கிற ஸ்புரணத்துக்குள்ளே போக மனசு ஏற்றுக்காம தன்னுடைய ஈகோவையே நான் நான் கருதி கொண்டு அந்த ஸ்புரணத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும், அகங்காரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் உண்மையாக அந்த அகங்காரம் வந்து யார் இருக்கிறதுனால நமக்கு வெளிப்படுதுன்னா அந்த தூய அறிவு இருக்கிறதுனால தான் அந்த அகங்காரம் வெளிப்படுது. ஏன்னா அந்த அகம் விருத்தி அந்த உள்ளே இருக்கிற அறிவினால தான் வெளிப்பட முடியும். அறிவு இல்லைன்னா இங்கே மனசுக்கு வேலையே கிடையாது, மனம் வந்து ஜடம். ஆனால் மனம் வந்து ஏன் இந்த மாதிரி சிந்திக்குது, ஏன் இந்த மாதிரி செயல்படுக்க ஆசைப்படுது அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த சுயம்பிரகாச அறிவு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அதற்கு நம்ம என்ன பண்ணணும், அதை மனதையே கவனிக்கும் போது மட்டும்தான் மனதனுடைய அஜ்ஞானமெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும், அகங்காரம் நீங்க ஆரம்பிக்கும். அப்போதான் நம்முடைய சுயம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த சுயம் தான் இங்க பிரம்மாகார விருத்தி. அந்த பிரம்மாகார விருத்திக்கு நம்ம போவதற்கும் நம்முடைய ஏற்றி வைக்கப்பட்ட அகங்கார விருத்தி நீங்குவதற்கும் இடையில் ஒரு பாலமாக இந்த ஓம்காரம் நடைமுறையில் வருகிறது. அதுதான் இந்த ஓம்கார ஜபம், ஓம்கார தியானம். அப்போ இந்த ஓம்கார உபாசனை என்பது ஓம் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் கூறுவது, அதை உரக்க சொல்வதன் மூலம் அந்த ஒளியில் மனம் கவனம் செலுத்துகிறது. மனதை அமைதிப்படுத்த உபநிஷத்துக்களில் பரிந்துரைக்கப்பட்ட மிக சிறந்த நுட்பமும் இது ஒன்றேயாகும். இது புறநிலை சிந்தனையை மட்டுமல்ல நான் என்ற அகநிலை சிந்தனையையும் நீக்குகின்றது. அப்ப இது ஒன்றுக்கு மேல வேற எதுவுமே பயிற்சி தேவையில்லை. இப்ப நம்ம இடத்துல வருகின்றவர்கள் எல்லாம் பயிற்சி கொடுக்க முடியுமா, பயிற்சி கொடுக்க முடியுமா தான் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. எந்த பயிற்சியும் இல்லைன்னு நான் சொல்லிட்டா என் கிளாஸ்க்கே வரதில்லை, கட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பயிற்சியா இல்லாம அது என்ன ஒரு ஆன்மீகங்க? நீங்க என்னத்த சொல்லி கொடுக்குறீங்க, ஒண்ணுமே சொல்லி தர மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட வந்து என்ன எனக்கு வேலை அப்படின்னு ஓடிடுறாங்க. நாமளும் அதை பத்தி கவலைப்படுறதில்லை. ஏன்னா நம்ம என்ன பயிற்சி கொடுக்க முடியும், பொய்யான ஒரு பயிற்சி கொடுக்க முடியுமா, இல்லை போட்டித்தனமான வாழ்க்கை வாழ முடியுமா, இல்லை பணத்துக்காக ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்குறேன் வாங்க, இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணலாம், ஒரு 300 ரூபா கட்டணும், ஒரு 30 பேர் வந்துடுங்க, ஒரு கிளாஸ் போட்டுடலாம், மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு கும்பாளம் போட்டுட்டு அப்புறம் அது ஏதோ ஒரு புதுசாக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாருப்பா, நான் போய் ஜபம் பண்ணி பார்க்குறேன், பயங்கரமாக கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பாடத்திட்டத்தை படித்தவர்கள் சொல்லி கொடுக்க முடியாது, சொல்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா இங்க நாமே நல்ல தெளிந்த புரிதல் இருக்கும்போது அஜ்ஞான வாழ்க்கையை நம்ம இன்னொருத்தர வாழ சொல்லி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது, அந்த வாழ்க்கையை வாழவும் முடியாது. அதனால இங்க எந்த பயிற்சிகளும் கிடையாது. ஆனால் உபநிஷத்தினுடைய ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதுதான் இந்த ஓம்காரம். அதனால இந்த ஓம்காரத்தை வந்து உபநிஷத் சொல்லி கொடுக்குது, அதுதான் நம்ம டைரக்டா வரணும். உபநிஷத்தினுடைய ஓம்கார மந்திரம் எல்லா உபநிஷத்துலயும் வருது. ஓம்காரத்தினுடைய முக்கியத்துவம் எல்லா உபநிஷத்திலும் சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த மனதை வந்து ஆன்மீக பாதைகளை கொண்டு போறவர்களுக்கு வந்து இந்த நேரடியாக இந்த வேதாந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இல்லாத மனம் இந்த ஓம்காரத்தை பிடித்து கொண்டு அந்த தகுதியை எளிதாக அடைந்து விட முடியும் என்பதற்கான ஒரு பாதையாக இது பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த ஓம் என்ற பிரணவ சப்தத்தில் கவனம் செலுத்தி தியானிக்க வேண்டும். பிறகு ஓம் என்ற சப்தத்தில் கவனம் செலுத்தாமல் அசப்தத்தை தியானிக்க வேண்டும், அந்த சைலன்ஸை கவனிக்க வேண்டும். இறுதியாக ஓம் என்ற தியானத்தின் பிந்தைய வடிவத்தை உணர்ந்து கொள்ளும் போது இல்லாதது இருப்பது போல உணரப்படுகிறது. ஓம் என்பது பிரம்மத்தின் ஒளி குறியீடாகும். இந்த புரிதலுடன் மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது மிகவும் திறம்பட செயல்படுகின்றது. ஓம் திரும்ப திரும்ப சொல்வது நம்மை ஒளியிலிருந்து ஒளியின் துணைக்கு அழைத்து செல்கிறது, அதாவது அமைதிக்கு அழைத்து செல்கிறது. அப்போ இந்த மௌனம் என்பது ஒளிக்கு எதிரானது அல்ல, அது மிகவும் ஆதரவானது. அனைத்து ஒளிகளும் மௌனத்தில் தான் எழுகின்றன. அத்தகைய ஒளிகள் நீக்கப்படும் போது நமக்கு அமைதியே மிஞ்சும். இது பிரம்மத்தினுடனான சொந்த உறவை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஓம்காரத்தினுடைய மகத்துவம் வந்து ரொம்ப பிரத்யேகமானது. இப்போ இதை பற்றி இன்னும் பேச வேண்டியிருக்குது. இந்த ஸ்லோகம் ஏழையே வந்து இன்னும் நிறைய கொஞ்சம் ஓம்காரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இன்றைய வகுப்பு வந்து நேரம் கருதி இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் நான் பாதியிலே நிறுத்துறேன். மீண்டும் நாளைக்கு தொடரலாம், மணி 8 ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நாளைக்கு தொடரலாம். அப்போ இந்த ஓம்கார உபாசனையில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை இந்த உபநிஷத்தையே நமக்கு சுட்டி காட்டும். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா ஒரு நல்ல புரிதலும் ஒரு நல்ல தெளிதலும் மனதிற்கு வரும். அப்போ மனம் வந்து எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நமக்கு புரிய வந்துட்டா நம்ம எளிதாக மனதிலிருந்து விடுதலை ஆகிடலாம். அந்த விடுதலைக்கு தான் இங்கே மோட்சம் அல்லது முக்தி என்று பெயர். மனதிற்கு தான் இங்கே முக்தி மோட்சம் வேணும், வேற எதுக்கும் இங்கே முக்தி மோட்சம் தேவையில்லை. ஏன்னா ஆன்மாவுக்கு ஏதாவது மோட்சம் தேவையா முக்தி தேவையா, அது சுயம் பிரகாச அறிவு, அதனால அதுக்கு மோட்சமும் தேவையில்லை முக்தியும் தேவையில்லை. சரி, உடம்புக்கு ஏதாவது மோட்சம் முக்தி தேவையானா உடம்பு தானாகவே போயிட போகுது, அதனால அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகும், அதுக்கு முக்தியும் கிடையாது மோட்சமும் கிடையாது. அப்போ இந்த முக்தி மோட்சம் என்பது விடுதலை என்பது எதற்குன்னா மனதிற்கு மட்டும்தான். அப்போ இது புரிந்து கொண்டா மனதை நம்ம வந்து அந்த அறிவாக சுயம் பிரகாச ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான வழிமுறைகள் தான் இந்த உபநிஷத்துகள் நமக்கு சுட்டி காட்டுது. இதை பற்றி மேலும் சில விளக்கங்களை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.